கிருஷ்ண கிருஷ்ணாதி.
ஸ்ரீமத் பாகவதம் முதலாவது ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயம் பதம் 36. பீஷ்ம தேவரின் பிரார்த்தனைகள். யவஹித பிரதான முகம் நிரீக்ஷ்யா சஜன வதாத்மகஸ்ய தோஷ புத்தியாஹ குமதி மகாராத் ஆத்ம வித்யாய சரணரதி மம பரமஸ்ய தஸ்யமேஸ்து. வியவஹித பிரதான முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜன வதாத்மகஸ்ய விமுகஸ்ய தோஷ புத்தியா குமதி மகரத் ஆத்ம வித்யாய சரணரதி பரமஸ்தஸ்யமேஸ்து. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வத்திரு அபேசரணா அரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய ஸ்ரீல பிரபுபா ஜெய. மொழிபெயர்ப்பு. போர்க்களத்தில் தனக்கு முன் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை புகட்டி அவரது அறியாமை கலைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்போதும் என்னை கவர்ந்திருக்கும் பொருளாக அமையட்டும். பொருளுரை. அரசர்களும் சேனாதிபதிகளும் போர் வீரர்களுக்கான முன்பாக நிற்க வேண்டும். அரசர்களும் சேனாதிபதிகளும் போர் வீரர்களுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அதுவே உண்மையான போர் முறையாகும். அன்றைய அரசர்களும் சேனாதிபதிகளும் பேரளவில் மட்டுமே உள்ள இக்காலத்து தலைவர்கள் போலவோ அல்லது தற்காப்பு அமைச்சர்களைப் போலவோ போன்ற உள்ள அல்ல. போர் வீரர்கள் நேருக்கு நேராக யுத்த காலத்தில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள். ஆனால் இன்றைய குடியரசின் சட்டம் அப்படி இருக்கவில்லை. ஆனால் உண்மையான அரசாட்சி ஓங்கியிருந்த பொழுது அரசர்கள் தகுதி கருத்தில் கொள்ளாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோழைகளாக இருக்கவில்லை. குருச்சேத்திர போர்க்களத்திலிருந்து தெளிவாக காணப்பட்டதைப் போல் துரோணர், பீஷ்மர், அர்ஜுனன் மற்றும் துரியோதனன் போன்ற இரு பிரிவுகளிலும் உள்ள தலைமை அதிகாரிகள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் போரில் உண்மையாக பங்கேற்றவர்களாவர். யுத்த களம் பொதுமக்களின் வசிப்பிடத்திலிருந்து தூரமான ஒரு இடத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தது. அதாவது இரு பிரிவினருக்கும் இடையில் நடந்த யுத்தத்தின் எல்லா விளைவிலிருந்தும் பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருந்தனர். போரில் என்ன நடக்கப்போகிறது என்பதை காணும் வேலை பிரஜைகளுக்கு இல்லை. ஆட்சி புரிபவர் அர்ஜுனாகவோ அல்லது துரியோதனாகவோ இருந்தாலும் வருவாயில் கால் பாகத்தை செலுத்த வேண்டியது அவருடைய கடமையாகும். இரு பிரிவுகளைச் சேர்ந்த சேனாதிபதிகள் அனைவரும் குருச்சேத்திர போர்க்களத்தில் எதிரெதிரே நின்றிருந்தனர். இறக்க மேலிட அவர்களை கண்டு அர்ஜுனன் சாம்ராஜ்யத்துக்காக இந்த உறவினர்களை போரில் கொள்ளப் போகிறோமே என்று வருந்தினார். துரியோதனால் அணிவகுக்கப்பட்டிருந்த மிகப்பெரிய சேனையை கண்டு அவன் சிறிதும் அஞ்சவில்லை. ஆனால் கருணை உள்ளம் கொண்ட ஒரு பக்தர் என்ற முறையில் இயற்கையாகவே அவர் உலக பற்றுக்கொள்ளாதவராக இருந்தார். இவ்வாறாக பௌதி உடைமைகளுக்காக போரிட வேண்டாம் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் அறியாமையே இதற்கு காரணம். எனவே அவரது புத்தி கலங்கமடைந்தது என்று இங்கு கூறப்படுகிறது. அவர் ஒரு பக்தராகவும் பகவானின் இணைப்பிரியாத நண்பராகவும் இருந்ததால் எந்த சூழ்நிலையிலும் அவரது புத்தி கெட்டு போவதற்கு வாய்ப்பு இல்லை. இது கீதையின் 4 அத்தியாயத்திலிருந்து தெளிவாக காணப்படுகிறது. அர்ஜுனனின் புத்தி கெட்டுவிட்டதாக காணப்பட்டது. இல்லையெனில் பௌதிக பந்தத்தில் ஆழ்ந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் நன்மைக்காக பகவத்கீதையை போதனைகளை அளிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்காது. உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களை தேகாபிமானத்தினால் இருந்து விடுவித்து பரமபுருஷருடனான அவர்களது நித்திய உறவை மீண்டும் நிலைநாட்டுவதற்காகவே பகவத்கீதை வழங்கப்பட்டது. ஆத்ம வித்யா அல்லது பகவானை பற்றிய உன்னத அறிவு பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள எல்லாருடைய நன்மையையும் கருத்தில் கொண்டே பகவானால் பேசப்பட்டதாகும். ஓம் தத்தத். ஓம் அஜ்ஞான் திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சசுரோ மிலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஸ்ரீ சைதன்யா மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் மேன பூதலே ஸ்வயம் ரூப கதாமயம் ததாதீம் ஸ்வபதாந்திகம் வாந்தேகம் ஸ்ரீகுரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுரு வைஷ்ணவாம் ச ஸ்ரீரூபாம் சாகரஜாதம் சககணா ரகுநாதாம் தான் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜனசகிதம் கிருஷ்ண சைதன்யதேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகணலலிதா ஸ்ரீ விசாகாம் ச நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமினி விநாமினே நமாச்சாரிய பாதாயி தாகிருபதாயினே கௌரகததாமதாய நகர கிராமதாரினே நமோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி விநாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே குரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷூன்யவாதி பாஷாத்ய தேசதாரிணே ஜாய் ஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாமிரியே. ஜபஹித பிரதான முகம் நிரீஷ்ய சுஜனவதாத் விமுகஸ்ய தோஷபுத்யா குமதி மகரத் ஆத்ம வித்யாய சரணதி பரமஸ்தஸ்யமே அஸ்துஹு. போர்க்களத்தில் தனக்கும் இருந்த வீரர்களையும் சேனாதிபதிகளையும் பார்வையிட்ட அர்ஜுனன் அறியாமையினால் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது பகவான் அவருக்கு ஆன்மீக அறிவை போட்டி அவரது அறியாமை கலைந்தார். அவரது தாமரை பாதங்கள் எப்போதும் என்னை கவர்ந்திருக்கும் பொருளாக அமையட்டும். ஸோ நம்ம கணஞ்ச கொஞ்சம் தினங்களாக பீஷ்மதேவருடைய பிரார்த்தனையை எடுத்து படிச்சுருக்கோம். ஸோ பீஷ்மதேவர் எதுக்காக துரியோதன் பக்கம் இருந்தார் நம்ம கலந்து பேசணும். ஏன் பீஷ்மர் வந்து துரியோதன் பக்கம் இருந்தார்? அதாவது ரெண்டு விதமான காரணம், ஒன்று வெளிப்படையான காரணம், இன்னொன்று உள்ள ஆராய்ந்து பார்க்கக்கூடிய காரணம். வெளிப்படையாக ஜனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பீஷ்மரை வந்து குருவம்சத்துக்கு கடன்பட்டிருந்ததுனால அவர் துரியோதன்கிட்ட இருந்து துரியோதனுக்கு அவன் பண்ணுற அநியாயத்துக்கெல்லாம் அதர்மத்துக்கெல்லாம் துணை போக வேண்டியது. துரியோதனன் திருதராஷ்டன் ரெண்டு பேருமே வந்து அதர்மம் செய்கிறாங்க, தர்மத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. அசுரகுணம் படைத்தவன் துரியோதனெல்லாம் பீஷ்மருக்கு தெரிஞ்சிருந்தது. அப்படி தெரிந்திருந்தும் எதனால் பீஷ்மர் அவங்க பக்கம் இருந்தாங்கிறதுக்கு பொதுவாக வெளிப்படையாக நம்ம எடுத்துக்கொள்ள காரணம், அவர் வந்து குருவம்சத்துக்கு கடன்பட்டிருந்தார். அந்த குருவம்சத்தில் வரக்கூடிய அரியணையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறதா உறுதி எடுத்துட்டு. இது வந்து வெளித்தோற்றம். உள்கருத்து என்னன்னா, பீஷ்மர் வந்து ஏன் அந்த பக்கம் இருந்தார்னா, பீஷ்மர் வந்து அவருக்கு வந்து பகவானுடைய விருப்பம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். பகவானுடைய விருப்பத்தினால தான் எல்லாமே நடக்கும். ஒட்டுமொத்த மகாபாரத யுத்தமே பகவானுடைய விருப்பப்படி தான் நடக்கும் இல்லையா? பாகவதத்தில் வரக்கூடிய நபர்கள், மகாபாரதத்தில் வரக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாருமே சாதாரணமான நபர்கள் கிடையாது. பஞ்சபாண்டவர்கள், பீஷ்மர், துரோணாச்சாரியர், அதே மாதிரி பாகவதத்தில் வரக்கூடியவங்க அஜாமிலன், பரத மகாராஜ், பரீட்சித் மகாராஜ், இவங்க எல்லாருமே நம்ம வந்து நிறைய கதைகளில் படிக்கிறோம், சரித்திரங்களை தெரிஞ்சுக்கிறோம். அது எல்லாமே பகவானுடைய இச்சைப்படி தான் நடக்குதுங்கிறத நம்ம முதல் தெரிஞ்சு. எதுவுமே பகவானுடைய அனுமதி இல்லாமல் அவருடைய விருப்பம் இல்லாமல் நடக்காது இல்லையா? ஜட உலகத்தில் எது நடந்தாலும் பகவானுடைய அனுமதிப்படி தான் நடக்கும். அதே சமயத்தில் பகவான் இந்த உலகத்தில் இருக்கும்போது சில லீலைகளை புரிகிறாருன்னா அதுவும் அவருடைய விருப்பப்படி தான் நடக்கும், அவருடைய விருப்பம் இல்லாமல் நடக்காது. இப்போ பீஷ்மதேவர் ஒரு மகாஜனங்கிற நிலையில் இருக்கிறதுனால அவரால் அதை புரிஞ்சிக்க முடியுது. அவர் வந்து பகவான விருப்பப்படி தான் இந்த யுத்தம் நடக்குதுங்கிறத பீஷ்மர்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால் அவர் ஒரு கருவியாக தான் இருந்தார். அவர் கடமைக்கு பேருக்காக தான் தன்னை கடமையை செய்தார். ஒரு சத்திரியன்கிற முறையில் அவர் என்ன கடமை செய்யணுமோ அதை செய்தார். ஆனால் அவர் வந்து ரொம்ப உன்னதமான நிலையில் இருந்தார் பீஷ்மதேவர். பீஷ்மதேவரை நம்ம மகாஜன் சொல்கிறோம். இன்னும் நமக்கு திரும்பவும் சந்தேகம் வரலாம். நம்ம பீஷ்மதேவர் வந்து 12 மகாஜனங்கள் ஒருத்தன் சொல்கிறோம், ஆனால் அவர் அந்த பக்கம் தான் இருந்தார், துரியோதன் பக்கம் தான் இருந்தார் அப்படின்னு திரும்பவும் பொது ஜனங்கள் மத்தியில் சந்தேகம் வரலாம். சில சமயம் அவர் குறைகள் சொல்லலாம், இன்னும் பீஷ்மர் வந்து பாண்டவர்களுக்கு உதவி செய்யாமல் அங்கே போய் உதவி பண்ணிட்டார் அப்படின்லாம் ஜனங்கள் அறியாமல் கூட பேசலாம். ஆனால் மகாஜனங்களுடைய கடந்து வந்த பாதையை எடுத்து பார்த்தோம்னா அது எவ்வளோ சிரமங்களை மேற்கொண்டிருப்பாங்க. அவங்க ஒரே ஒரு லட்சியம் தான் அவங்களுக்கு பகவானை சந்தோஷப்படுத்தணும். பகவானுடைய விருப்பப்படி தான் எல்லாம் நடக்குது, அவருடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. நம்மளுடைய லட்சியம் அந்த பகவானுடைய விருப்பப்படி செயல்படுறதும் அவரை சந்தோஷப்படுத்துறது. அதனால தான் நம்ம மகாஜனங்களுடைய 12 மகாஜனங்களில் மகாஜனுடைய சரித்திரத்தை எடுத்து பார்க்கும்போது பிரல்லாது மகாராஜ் ஆகட்டும், பலி மகாராஜ் ஆகட்டும், பீஷ்ம தேவராகட்டும், பிரல்லாது மகாராஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்னல்களை பொறுத்துக்கிட்டார் இல்லையா? அவர் அப்பாவே அசுரனாக இருந்து அவருக்கு நிறைய துன்பத்தை கொடுத்தார். அவரை கொள்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணார். ஆனால் பிரல்லாது வந்து எந்த இடத்துலையும் கிளர்ச்சி அடையவே இல்லை, நிதானமாக இருந்தார். அவர் நினைக்கல, நான் வந்து பகவான் மேலே இவ்வளோ தூரம் நாம ஜபம் பண்ணுறேன், அவர் மேலே இவ்வளோ பக்தியாக இருக்கேன், எனக்கே இந்த மாதிரி சோதனைகள் வருது, நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னு அவர் எங்கேயுமே கவலைப்படவும் இல்லை, அதுக்காக புலம்பவும் செய்யலை, அதுக்கான கிளர்ச்சியும் அடையல. இது வந்து கிருஷ்ணனுடைய விருப்பமாக இருந்தால் அப்படி நடக்கட்டும். பகவான் வந்து நான் இந்த உடலை விடணும் விரும்ப நினச்சாருன்னா அப்படி நடக்கட்டும். பிரல்லாது மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மாவாக இருந்ததுனால அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, இந்த உடலை அவங்க என்ன வேணாலும் செய்யலாம், என்னோடய ஆத்மா வந்து இந்த ஆத்மா வந்து பகவானுடைய சேவகன், நான் வந்து கிருஷ்ணனுடைய சேவகன், என்னை இவங்களால் கொல்ல முடியாது இல்லையா? என்னை வந்து இவங்க நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உழத்த முடியாது, ஆயுதங்களால் வெட்ட முடியாது. படிச்சிருக்கமா இல்லையா ஆத்மா பற்றி? அந்த ஆத்மாவுடைய விஞ்ஞானத்தில் அவர் நிலைப்பட்டிருந்தார். அதனால் பிரல்லாது மகாராஜா இந்த உடல்நாள் வரக்கூடிய துன்பங்களை பொறுத்துண்டார். உடல்நாள் வரக்கூடிய துன்பம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அவருக்கு எவ்வளோ துன்பம் வந்தது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டார். கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் நடக்குது, கிருஷ்ணனுடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. எதுவுமே பகவானுடைய விருப்பம் இல்லாமல் அனுமதி இல்லாமல் நடக்காது. வெறுமனே நான் என்னுடைய கடமையாக பக்தி செய்ய வேண்டியதான். பகவான் இந்த உலகத்தில் இருக்க வைக்கணும்னு நினைக்கிறாருன்னா இருக்கட்டும், இல்ல நான் இந்த உலகத்தை விட்டு போகணும்னு நினைச்சா அது நான் எல்லாமே அவருடைய இச்சைப்படிதான் இருக்கு. எப்படி பிரலாத மகாராஜ் எடுத்துட்டார், அதே மாதிரி பலி சக்கரவர்த்தி நம்ம பார்த்தோம்னா பகவான் வந்து அவர்கிட்ட எல்லாமே அபகரிச்சிடுறார். பலி மகாராஜ் இருந்து எல்லாமே அபகரிச்சு மூணு உலகத்தையும் அவர்கிட்ட ஏமாத்தி வாங்கிடுறார் இல்லையா. பலி மகாராஜ் மூணு உலகத்தையும் ஏமாத்தி வாங்கிடுறாரு. அது மட்டும் செய்யாம பலியை வந்து கருடரை கொண்டு வருண பாசனெல்லாம் கட்டிடுவார், கட்டி அவர் கைது பண்ணிடுறார். அப்ப பலி ரொம்ப அற்புதமா பிரார்த்தனை செய்யறார். பலி மகாராஜ் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஏற்கனவே கலந்து பேசிட்டு இருந்தோம் பலியோடைய பிரார்த்தனை. பலி மகாராஜ் என்ன சொல்றார், கிருஷ்ணா நீங்க வந்து எல்லாரும் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்க தேவர்களுக்கு சாதகமாக தான் செயல்படுவீங்க, இல்ல தேவர்களுக்கு பிரியமானவர் நீங்க, தேவர்களுக்கு தான் உங்க கருணையை கொடுப்பீங்க அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது சரியில்லை, அப்படி கிடையாது. உண்மையிலே நீங்க தேவரோட அசுரர்களுக்கு தான் ரொம்ப கருணை கொடுக்குறீங்க. இப்ப பாருங்க, தேவர்கள் முன்னாடி நீங்க தோன்றினீங்க, ஆனா அவங்களுக்கு நீங்க சுத்த பக்தி கொடுக்கல, தூய்மையான பக்தி தூண்டு அவங்ககிட்ட கொடுக்கல, அவங்களும் அதை கேட்கல. அவங்க என்ன கேட்டாங்க, சொர்க்கத்தை மீட்டு கொடுங்கன்னு தானே கேட்டாங்க. நீங்களும் அதே செஞ்சீங்க. அதெல்லாம் என்ன ஆயிடும், அவங்களுக்கு அறியாமை. என்ன அறியாமைனா, இந்த சொர்க்கத்தை நாங்கள் திரும்ப கேட்கறமே வாமனது பகவான்கிட்ட திரும்ப அதை வச்சு நாங்கள் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அறியாமை. அதனால அவங்க அவ்வளவு சுத்தமான பக்தர்கள் கிடையாது, அவங்க வந்து கலப்படமான பக்தர்கள். அவங்களும் பக்தர்கள் தான், ஆனால் அந்த சொர்க்கத்து மேலே அவ்வளோ பற்றுதல் இருக்கும். ஆனால் பலி மகாராஜ் இந்த மூணு உலகத்தையும் பகவான் வாங்கினே பலி மகாராஜ் என்ன சொல்கிறார், வாமனது பகவானே நீங்கள் ரொம்ப கருணை வாய்ந்தவர், எனக்கு நீங்கள் சுத்த பக்தி தூய்மையான பக்தி தந்து கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தில் இது இதுதான் விலை மதிக்க முடியாத சொத்து, அது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உண்மையில் சொல்ல போனால் அவங்களோட நாங்கள் தான் ரொம்ப பாக்கியமாங்க. ஸோ இந்த மாதிரி பலி மகாராஜ் தன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் இழந்து கூட அவர் பகவானுடைய தன்னிட்ட அவர் வந்து தன்னை வந்து ஆத்மசமர்ப்பணம் பண்ணார். பகவான் ஆத்ம நிவேதனம் செய்வார். பலி சக்கரவர்த்தி பிரல்லாத மகாராஜ் பலி, அதே மாதிரி பீஷ்மதேவ், பீஷ்மதேவ் கூறி அம்பு படுக்கையில் படுத்துட்டுருக்கார் இல்லையா. நம்ம வந்து சாதாரணமாக படுக்கும்போது அந்த படுக்கையில் ஒரு எறும்போ பூச்சி வந்தால் கூட நமக்கு வந்து சுகம் இருக்காது, அசுகமாயிடும், தூக்கம் வராது, கொசு கடிக்கும்போது சரி, இந்த மாதிரி நம்ம உடலால் நிறைய துன்பங்கள் அனுபவிக்கிறோம் தூங்கும்போது. ஆனால் பீஷ்மர் படுத்துருந்தது பூரா அம்பு படுக்கைகளை, உச்சங்கால் உச்சந்தலையிலேருந்து உள்ளம் பாதம் வரைக்கும், என்ன பாதத்திலேருந்து தலை வரைக்கும் உள்ள அம்பு படுக்கை, ஒரு விரல் கூட உள்ள நுழைக்க முடியாது அந்த அளவுக்கு அம்புகளால் படுக்கையில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் பீஷ்மர் அது கிருஷ்ணருடைய கருணையை எடுத்துக்கிட்டோம் இல்லையா. நம்ம எல்லாம் வந்து இந்த மாதிரி கஷ்டம், அம்பு படுக்கையில் படுக்கிறது அவ்வளோ சுகமான ஒரு இது கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ வேதனை இருக்கு, வலி இருக்கும். ஆனால் பீஷ்மர் புரிஞ்சுட்டார், நான் ஏன் இந்த அம்பு பள்ளியில் படுக்கணும், இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு, காரணம் இல்லாமல் ஏன் கிருஷ்ணர் என்னை இங்கே இருக்க வைக்கணும். அப்போ பீஷ்மர் எல்லாமே பகவான் இச்சைப்படி தான் நடக்குதுங்கிறத பொறுமையாக இருந்து அவர் பக்தி தான் பண்ணிட்டு வந்தார். அவ்வளோ அசௌகரியங்களை ஏற்றுனதுனால தான் அவர் மகாஜனத்தில் ஒத்துட்டா இருக்கார் இல்லையா. தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்களை பார்த்தார், திருதராஷ்டர் வந்து அநீதி செய்யும் போதும், துரியோதன அதர்மத்துக்கு அதர்மத்தில் செயல்படும் போதும் பீஷ்மர்னால எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். இவங்களுக்கு எவ்வளோ புத்தி சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ வேதனை அனுப்பிச்சிருப்பார். அவர் கண்ணு முன்னாடியே பாண்டு இறந்து போகிறார், குந்தி மகாணி விதவியாக இருக்காங்க, அஞ்சு பசங்க பாண்டவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளோ அநீதிகள் நடந்தது, அதெல்லாம் பீஷ்மதேவர் பார்த்து சகிச்சுட்டு இருந்தார். சரி இவங்கெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா கட்டாயம் வந்து பகவான் மேலே, பகவானுக்கு இவங்க கட்டாயம் பகவான் வந்து இவங்க மேலே காரணமற்ற கருணையை கொடுக்க போகிறார். ஒரு பக்தன் வந்து அவங்க கடந்து வந்த பாதையில் நிறைய துன்பத்தை அனுபவிக்கிறாருன்னா அவருக்கு பகவானுடைய விசேஷ கருணை இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் குந்தி மகாராணி பிரார்த்தனை செய்கிறாங்க இல்லையா, ஜென்ம கர்ம ஜென்ம ஐஸ்வர்ய சிதர்ஸ்ரீ பீர் ஏடபாதகுவத்மா. ரொம்ப உயர்ந்த குலத்தில் பிறந்தவங்க வசதியாக இருக்கிறவங்கலாம் கிருஷ்ணரை தன்னடியே தயங்குவாங்க, அகங்காரம் இருக்கும். ஆனால் கஷ்டப்படுற பக்தர்கள் என்ன பண்ணிடுவாங்க, வறுமையில் இருக்கிறவங்க இயல்பாவே பகவானை தஞ்சம் பண்ணுவாங்க. அதனால் பீஷ்மதேவர் ரொம்ப அற்புதமாக பிரார்த்தனை செய்கிறார். இவங்க இந்த கஷ்டத்தையெல்லாம் அவர் வந்து பெருசாக எடுத்துக்கல, அவர் வந்து அம்பு படைகள் இருக்கும்போது சரி, அவர் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சரி, எல்லாமே பொறுத்துட்டார். சகிப்புத்தன்மை இருந்தது, ஒரு வைஷ்ணவர்கிட்ட உள்ள குணர் சித்த பக்தர்கிட்ட வந்து சகிப்புத்தன்மை பொறுமை எளிமை இதெல்லாம் பீஷ்மதேவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அவர் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார், அர்ஜுனன் அறியாமையில் வைக்கப்பட்டதா சொல்றார், அர்ஜுனன் அறியாமையில் இருந்தாருன்னு சொல்லலை. இந்த ஸ்லோகம் நல்லா படிக்கலாம் பார்த்தீங்க, அர்ஜுனன் அறியாமையில் கலக்கமடைந்ததாக காணப்பட்ட பொழுது, அறியாமையினால் அவன் கலக்கம் அடைஞ்சிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு என்ன அர்த்தம், பீஷ்மருக்கு நல்லா தெரியும் அர்ஜுனன் வந்து நல்ல பக்தர் தான். அப்போ கிருஷ்ணருடைய விருப்பப்படி தான் அவர் அங்கேயும் பாருங்க, அங்கேயும் கிருஷ்ணருடைய விருப்பத்தின் பேரில் அர்ஜுனன் கலக்கத்தில் வைக்கப்படுறார். இல்லாட்டி அர்ஜுனன் குழப்பமடையிலன்னா நமக்கு பகவத்கீதை கிடைச்சிருக்காது இல்லையா. அப்போ பகவத்கீதையோட நோக்கம் என்னது, எதுக்காக பகவத்கீதை கிருஷ்ணர் போதிச்சாரு, ஆத்ம வித்யான்னு சொல்றாரு. ஆத்ம வித்யா அப்படின்னா என்னதான், அறியாமையிலிருந்து விடுவிக்கூடியது. அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுச்சு அந்த இடத்துல, நான் என்னது என்னுடையது இல்லையா, என்னுடைய குடும்பம் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள்னு அந்த இடத்துல அவங்களை பார்த்தோன்னே கலக்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வாதம் செய்தாரு, நண்பர்கள் முறையில் ரெண்டு பேரும் வாதம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அர்ஜுனால் ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ அர்ஜுன் என்ன சொன்னார், கார்பண்ய தோசோ பகதஸ்பிரபாவா விச்சாமி தாம் தர்ம சமூக சேதா எஸ் சேவிக்கு இஷ்டாமி ஹூகி தன்மை சிஷ்யஸ்தேகம் சாத்மா பிராப்தம். கிருஷ்ணா என்னுடைய கருமித்தனத்தினால என்னுடைய கஞ்சத்தனத்தினால எனக்கு வந்து நான் இப்போ அறியாமல் ரொம்ப குழம்பு போயிருக்கேன், எனக்கு எது நல்லது எது கெட்டது எது சரி எது தப்புன்னு தெரிஞ்சுக்க முடியல, இந்த யுத்தம் எனக்கு நன்மைதானா தீமைதானா நல்லதா கெட்டதா, கார்பண்ணி தோஷம் தர விச்சாமித்தாம் தர்ம சுமூட செய்து. அதனால இப்போ நான் உங்களை சரணடைகிறேன், உங்களுடைய என்னோட என்ன உங்களை சிஷனை எடுத்துகிட்டு என்னை வழி நடத்துங்க அப்படின்னு அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை சரணடைஞ்சார். அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர் அந்த மாதிரி அறியாமல் வைக்கிறார், ஏன்னா அர்ஜுனனுக்கு வந்து பரந்தபன் ஒரு பேர், பரந்தபன்னா எதிரிகள்லாம் அவனை பார்த்தாலும் பயந்துடுவாங்க, எதிரிகள்லாம் தவிக்க செய்வோம்னு அர்த்தம் பரந்தபன். அப்பேற்பட்ட அர்ஜுனன் துரியோகனுடைய படைகளை பார்த்து பயந்துக்கல, துரியோகனுடைய படைபலத்தையோ இல்லை பீஷ்மனுடைய பலத்தை பற்றியோ இல்லை கர்ணனுடைய வீரத்தை பற்றியோ இதையெல்லாம் கண்டு அவர் பயந்துக்கல, துரோணாச்சாரியுடைய வீரத்தை கண்டெல்லாம் பயந்துக்கல, அவங்க மேலே உள்ள பிரியத்தினால பாசத்தினால தான் யுத்தம் செய்ய மாட்டேனாரே தவிர அவங்களுடைய ஓரத்துடைய வீரத்தையும் பார்த்து உள்ள அவங்க அந்த படைகளை பார்த்து அர்ஜுனன் பயந்துக்கல. அர்ஜுனன் கோழை இல்லை, அர்ஜுனனுடைய சந்தேகம் இல்லை, அவர் மாவீரன், அவர் ஒரு பரந்தபன், குடாகேசன் அறியாமை வென்றவன், குடாகேசங்கிற வார்த்தை பகவத்கீதையில் அறியாமை வென்றவன் உறக்கத்தை வென்றவன். அப்படி இருக்கிற அர்ஜுனனே கிருஷ்ணர் என்ன பண்ணிட்டார், அறியாமையில் பூத்திட்டார் இல்லையா. கிருஷ்ணர் அதான் கிருஷ்ணருடைய விருப்பம் கிருஷ்ணருடைய இச்சை யாரை எப்படி வேணாலும் நடத்தும், எப்பேற்பட்ட ஆளையும் குழப்பத்தில் உள்ளாக்கிடும். கிருஷ்ணர் விரும்பினார்னா ரொம்ப புத்திசாலி கூட குழப்பத்தில் ஆகிடுவார். அப்படிதான் பிரம்மா இந்திரன் எல்லாம் இந்த உலகத்துக்கே பெரிய பெரிய தேவர்களாக இருக்காங்க, அவங்க கூட கிருஷ்ணோடைய லீலைகளை குழம்பி போடுறாங்க இல்லையா. அதனால கிருஷ்ணோடைய விருப்பம் இருந்ததுன்னா அந்த லீலை மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கறதுக்காக கிருஷ்ணரை செய்கிறாங்க. இப்போ அர்ஜுனன் அறியாமையில் போட்டது காரணம் நமக்கு பகவத்கீதை கொடுக்கும். அப்போ அப்போ வந்து அர்ஜுனன் கிருஷ்ணரை கிருஷ்ணர் வந்து பகவான் கிருஷ்ணரை வந்து குருவாக எடுத்துட்டார். அப்போ நம்ம குரு எப்போ அவசியம், குரு வந்து அர்ஜுனன் எப்போ கிருஷ்ணரை குருவாக எடுத்துக்கிட்டார், அப்போ குருவோடைய முக்கியமான வேலை அறியாமல் முடியும். அதனால தான் சொல்கிறோம் ஓம் அஜ்யானா திமிராந்தஸ்ய ஜானாஞ்சன சலாகியா சத்ரு மிருத்தமேனா தஸ்மை ஸ்ரீ குரு. ஓ ஆன்மீக குருவே, என்னை அறியாமை கடல்லேருந்து விடுவிச்சு எனக்கு ஆன்மீக அறிவை போட்டுங்க, ஞானத்தை கொடுங்க, வெளிச்சத்தை கொண்டு வாங்க, அதுக்கு தான் குரு, குருவோடைய முக்கியமான வேலை தான். அதனால தான் வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா தத் தத் தத்து விஞ்ஞானார்த்தம் ச குரு ஏவா அபிகட்சி, குரு ரொம்ப அவசியம் எப்போ தத் விஞ்ஞானார்த்தம் ஆத்மீய அறிவு தெரிஞ்சுக்கிறதுக்காக, சமித்ராம் சோத்திரியம் பிரம்மனிஷ்டம் பிரம்மத்தை பற்றி உணரும், பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, பிரம்மம்னா என்ன பரபிரம்மம்னா என்ன பிரம்மத்துக்கும் பரபிரம்மத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த ஜட உலகம் எப்படி இயங்கிட்டு இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது குரு அவசியம். அதனால தான் இன்னொரு இடத்துல வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, தஸ்மா குரு பிரபத்தியத்தை ஜிக்ஞாசு ஸ்ரேய உத்தமம், குருகிட்ட போய் கேள்வி கேட்கணும். எனவே ஒருத்தர் ஆன்மீக குருவை தேர்ந்தெடுத்து ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் குருகிட்ட போய் கேள்வி கேட்கணும்னு சொல்லுவோம். அதனால குரு அவசியம். அது வந்து அர்ஜுனன் புரிஞ்சுட்டார், இப்போ என்னால் என்னுடைய சொந்த முயற்சினாலேயோ இல்லை என்னுடைய கற்பனையினாலேயோ இல்லை என்னுடைய மனவியூகத்தினாலேயோ இந்த யுத்தத்துக்கான ஒரு முடிவு எடுக்க முடியாது, அதே சமயம் நான் ஏன் கிருஷ்ணரை சரணடையக்கூடாது. அர்ஜுனன் கிருஷ்ணரை சரணடைஞ்சதுனால அவருக்கு பகவத்கீதையை போதித்தார். அதே மாதிரி தான் கிருஷ்ணருடைய விருப்பப்படி யுதிஷ்டரும் அறியாமையிலிருந்து விடுவிக்கணும். யுதிஷ்டருக்கும் என்ன ஆயிடுச்சு, அவரும் அறியாமையில் பூத்தப்பட்டார். மகாபாரத யுத்தம் முடிஞ்சோடனே யுதிஷ்டர் கலங்கமாயிடுறார், ஐயோ எப்படி ஆயிடுச்சு, எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்களே, இவ்வளோ யானைகள் இவ்வளோ குதிரைகள் இவ்வளோ சேனைகள் எவ்வளோ லட்சக்கணக்கான வீரர்கள் இறந்து போனாங்க, பல ஆயிரம் அக்ஷோகிரிகள் இறந்து போனாங்க. அப்போ யுதிஷ்டரன் கலக்கமானது, அப்போ யுதிஷ்டரன் கலக்கமான உடனே கிருஷ்ணர் ஏற்கனவே பகவத்கீதையை சொல்லிட்டார் அர்ஜுனனுக்கு, ஆனால் யுதிஷ்டருக்கு வந்து உபதேசிக்கணும். அப்போது நான் சொல்கிறதோட என்னுடைய பக்தன் வாயிலிருந்து கேட்கட்டும். அதே ஒரே சமயத்தில் என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணர் யுதிஷ்டருக்கும் ஆன்மீக அறிவு போட்டுறார், அதே சமயத்தில் பீஷ்மருடைய புகழை இந்த உலகத்துக்கு அனுப்பு. பீஷ்மர் ஒரு சாதாரண நபர் கிடையாது, அவர் எதிர்த்தரப்பில் இருந்தாலும் அவர் உன்னதமானவர் தான், அவர் சுத்த பக்தர் தான், அவர் மகாஜன், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடியதெல்லாம் என்னுடைய வார்த்தைக்கும் அவருடைய வார்த்தைக்கும் வித்தியாசம் இல்லை, அவர் என்னெல்லாம் சொல்கிறார் அது கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அது வேதம், அதே மாதிரி இந்த மகாஜனங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுவும் வேதம். ஏன்னா இந்த மகாஜனங்கள் கிருஷ்ணரால் அங்கீகரிக்கப்பட்டவங்க, அதிகார கிருஷ்ணரால் சக்தி அளிக்கப்பட்டவங்க. அதனால் கிருஷ்ணர் யுதிஷ்டரை அறியாமையில் பூத்தினார், யுதிஷ்டரை அறியாமையில் பூத்தினதுனால பீஷ்மருக்கு ஒரு புகழ் இந்த உலகத்துக்கு காமிக்கிறார், அதே சமயம் ஒரு சத்திரிய அரசர் ஒரு ராஜா எப்படி இந்த உலகத்தை நிர்வாகிக்கணுங்கிற ஆன்மீக அறிவும் பீஷ்மர் மூலமாக கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு கொடுக்குறார். மகாபாரதம் மூலமா பாகவதம் மூலமா. இப்போ எப்படி கிருஷ்ணா ஒரே சமயத்தில் தன்னுடைய பக்தர்களுக்கு புகழ் தருபவர், அதே சமயம் நமக்கு என்ன தேவையோ அதையும் கொடுக்கும். அறியாமலுக்கு இந்த கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக கிருஷ்ணா இந்த உலகத்தின் நிலையில புரிகிறார். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இங்கே பிரபுபாத் சொன்னார் பொருளுரையில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் யுத்தம் நடக்குதுன்னா யாருக்குமே எந்த பாதிப்பும் வராத மாதிரி யுத்தம் நடக்கும். இப்போ ரெண்டு நாடுகளுக்கு யுத்தம் நடக்குதுன்னா, இப்போ உதாரணத்துக்கு மகாபாரத யுத்தம் நடந்தது, மகாபாரத யுத்தம் நடந்தப்போ அஸ்தினாபுரத்தில் நடக்கலை. ஏன்னா அஸ்தினாபுரத்தில் பெண்கள், குழந்தைங்க, வயதானவங்க, பிராமணர்கள் எல்லாம் இருப்பாங்க. இவங்கெல்லாம் எப்பவுமே மன்னனால் பாதுகாக்கப்பட வேண்டியவங்க, இவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது. அதனால என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்காக ஒரு தனி இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. குருக்ஷேத்திரங்கிற இடத்துல போயிட்டு அங்கே யுத்தம் செய்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்க, வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, எல்லா வீட்டில் இருக்கிற பசங்க பெரியவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதில் கூட தலைவர்கள்லாம் முன்னாடி நிற்பாங்க இல்லையா, பீஷ்மர், துரியோதனன், அர்ஜுனன், பாண்டவர்கள் எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க, வீரர்களும் சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேராக யுத்தம் செய்கிறாங்க, மறைந்திருந்து தாக்குறதோ மறைமுகமாக இந்த மாதிரி யுத்த தர்மத்தை ஓரளவுக்கு பின்னாடி வரும்போது யுத்த தர்மத்தை மீறினாங்க. ஆனால் உண்மையான யுத்தத்தில் வந்து சத்திரிய தர்மம் என்னென்னா நேருக்கு நேர் யுத்தம் செய்யணும், தலைவர்கள்லாம் அந்த யுத்த பூமியில் இருப்பாங்க. இதெல்லாம் வேத காலத்தில் இப்படி தான் யுத்தம் நடந்தது, அது யாருக்குமே பாதிப்பு வராது. அது உண்மையில் சொல்லப்போனால் ஜனங்களுக்கு யார் யுத்தம், யாருக்கு யுத்தம் நடக்குது, எப்படி யார் ஜெயிப்பாராங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஜெயிச்சதுக்கப்புறம் இப்போ ரெண்டு ராஜாவுக்கு நடுவில் சண்டை நடக்குது, அர்ஜுனனுக்கும் அதாவது யுதிஷ்டருக்கும் துரியோதனன் நடுவில் சண்டை நடக்குதுன்னா ரெண்டு பேரத்தில் யார் ஜெயிச்சு வந்தாலும் அவங்களுக்கு ஜனங்க வந்து கீழ்படிந்து நடக்கணும், சப்போர்ட் பண்ணும். இவங்க வரி பணம் அந்த அரசருக்கு செலுத்தணும், அது துரியோதனாவும் இருக்கலாம் அல்ல யுதிஷ்டராகவும் இருக்கலாம். ஆனால் அது அதை பற்றி ஜனங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய காரியங்களை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் உள்ள செயல்களை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த துன்பம் வராது. இவங்க சண்டை போட்டுட்டு இவங்களுடைய வீரத்தில் யார் வந்து தேர்ச்சி பெற்றாங்களோ அவங்க வந்து மன்னராக போகிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த காலத்தில் யுத்த முறை இருந்தது. ஆனால் கலியுகத்தில் என்ன ஆயிடுச்சு, இந்த காலத்தில் மன்னராட்சி போய் மக்களாட்சி வந்தது, ஜனங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களா ஓட்டு போட்டு ஒரு ஆள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, அப்புறம் என்ன பண்ணுறாங்க, குண்டு போடுறாங்க. குண்டு போடும்போது என்ன ஆயிடுது, அப்பாவி மக்களுக்கு மேலே குண்டு போடுறாங்க, பொது ஜனங்க பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் இறந்து போகிறாங்க, வயதானவங்க இறந்து போகிறாங்க, பெண்கள் தண்டிக்கப்படுறாங்க, அப்பாவி ஜனங்களாக தண்டிக்கப்படுறாங்க. அதே சமயம் என்ன ஆகும், அந்த அரசியல் தலைவர் அவன் வீட்டில் உட்காந்துட்டு இருப்பான். இப்போ ரெண்டு நாடு நாடு சண்டை நடக்குதுன்னு வச்சுங்களேன், உதாரணம் இந்தியா பாகிஸ்தான் சண்டை வருதுன்னா இந்திய நாட்டு தலைவரும் பாகிஸ்தான் அவன் அவன் வீட்டிலேருந்து நிம்மதியாக அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான், நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பாவி ஜனங்க சோல்ஜர் அந்த வீரர்களாக இருக்கலாம், அவன் சண்டை போட்டு இறந்து போவார். அந்த மாதிரி இல்லை அந்த காலத்தில் யுத்தம். இதுதான் மக்களாட்சிக்கு மன்னராட்சிக்குள்ள வித்தியாசம். அப்போல்லாம் பெரிய பெரிய மன்னர்லாம் முன்னாடி வந்து நிற்பாங்க யுத்த பூமியில், இங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ வந்து சோம்பேறித்தனமாக அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அப்பா வீட்டுங்க சண்டை போட்டு இறந்து போவாங்க. நம்ம படிச்சிருக்கோம் மகாபாரதத்தில் பிரம்மாஸ்திரம் ஏவுறது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு அஸ்திரம், வேத மந்திரங்களை சொல்லி அந்த பிரம்மாஸ்திரத்தை ஏவுனா அது யார் மேலே ஏவுறாங்களோ அவங்க போய் கரெக்டாக கூறி வச்சு தாக்கும் இல்லையா. அந்த பிரம்மாஸ்திரத்தை விடணும்னா இன்னார் மேலே போய் தாக்கணும், அவரை மட்டுமே தாக்கும், அதனால் வேறு யாருக்கும் பாதிப்பு ஏற்படாது. அந்த பிரம்மாஸ்திரத்தினால மற்ற ஆள்களுக்கு தொந்தரவு வராமல் யாரை குறி வச்சு தாக்கணுமோ அவங்கள போய் தாக்கும். அதே சமயம் அதை செயலுக்கும் செய்ய முடியும். அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அணு ஆயுதத்தோட சக்தி வாய்ந்தது. இப்போ அணு ஆயுதெல்லாம் போடுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க, யார் போடணுமோ அவங்க மேலேயே போடுறாங்க, அந்த நாடே அழிஞ்சு போடும். அப்பாவி ஜனங்கள் எல்லாருமே பிரம்மா அந்த அணு ஆயுதம் போடுறதுனால தவறு பண்ணவங்க, பண்ணாதவங்க, ஏழ்மையாக வாழ்கிறவங்க, அறியாமையில் இருக்கிறவங்க, அப்புறம் பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க, அது பொதுஜனங்கள் எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. இதுதான் இப்போ உள்ள குறை, வேத இப்போ உள்ள போர் திறனுக்கும் போர் முறைக்கும் வேத காலத்தில் போர் முறைக்குள்ள வித்தியாசம். அப்போ வந்து தனி இடத்துல போய் யாருக்குமே நாட்டில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் யுத்தம் பண்ணி குடிமக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, குடிமக்களுக்கு எந்த விதத்துலையும் பாதுகாப்பு கிடையாது, எப்பவுமே அவங்க அபாயத்தில் தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு ஸ்டெப்பும் பயம்தான், அடுத்து யார் குண்டு போட்டுருவாங்களோ என்ன நடந்துருமோ பயத்தில் தான் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் அந்தளவுக்கு பாதுகாப்பு தரது, அவங்களுக்கே பயம், அவங்க தனியாக தைரியமாக வெளியே போக முடியுமா. அந்த காலத்தில் மன்னர் தைரியமாக வெளியில் வருவார் இல்லையா, அவர் ரதத்தில் ஏறி தனியாக காட்டில் வேட்டையாட போவார், நாட்டுக்குள்ளே வருவார், எங்கே வேணாலும் போக வருவார். இப்போ வந்து பிரதம மந்திரியோ முதலமைச்சரோ தனியமாக தைரியமாக புல்லட் ப்ரூஃபெல்லாம் போட வெளியே வர முடியுமா, பயம், யாரும் என்னை கொண்டுடுவாங்க, சுட்டுடுவாங்க, எப்பவும் பல ஆட்களை கூட வச்சுட்டே இருக்கும் இல்லையா. இதுதான் இப்போ உள்ள போர் முறைக்கும் அந்த காலத்தில் போர் முறைக்குள்ள வித்தியாசம். அந்த காலத்தில் ஆயுதங்கள்லாம் மந்திரங்களால் பிரயோகிக்கப்பட்டது, அதை செயலுக்கும் செய்ய முடியும். அதே மாதிரி எந்த நபரை கூறி வச்சு தாக்கணுமோ அந்த நபரை தாக்கும். அப்போ ஒரு இடத்துல பிரபுபா ரொம்ப அழகாக சொன்னார், என்ன சொன்னார்னா, ஒரு மந்திரம் சொல்லி ஒருத்தனை கொள்றதுக்கு ஒரு அஸ்திரம் போட்டா அந்த அஸ்திரம் போய் அவனை கொள்ளுதுன்னா அந்த மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கணும். அந்த மந்திரம் வந்து பௌதிகமான மந்திரம், அந்த மந்திரமே அவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்போது அப்ப ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்? ஏன்னா அது ஆத்மீக மந்திரம் இல்லையா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே. இது வந்து மகாமந்திரம். கோலோகேர பிரேமதான ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரிநாம வந்து கோலோ உண்டாவது இறங்கி வந்திருக்கு. அப்போ ஒரு பிரம்மாஸ்திர மந்திரம் ஆகட்டும், இல்ல நிறைய மந்திரம், பசுபதி ஆஸ்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அப்புறம் இந்திரன் ஏதாவது ஒரு அஸ்திரம் கொடுத்தா அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கும். இந்த மாதிரி பௌதிக மந்திரங்களுக்கே எவ்வளவு சக்தி இருக்கும்போது போர்க்கலையில பயன்படுத்துகிற மந்திரத்துக்கு ஹரே கிருஷ்ணா மந்திரம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா நமக்கு தெரியுது. அதோட வேல்யூ ஹரே கிருஷ்ண மந்திரத்தோட சக்தி வந்து நமக்கு தெரியல. ஆனா சைத்தன்யமா சொல்லி கொடுத்துருக்கேன், நாம் நாம் ஹாரி பகுதா நிஜ சர்வசக்தி. எல்லா சக்தியும் கிருஷ்ணர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்துல வச்சிருக்காரு இல்லையா. அதனால நம்ம அதை சர்தையோட சொன்னோம்னா அந்த அந்த மந்திரத்தோட முழு சக்தியை நம்ம கிரகிச்சிக்க முடியும். எப்பவுமே நமக்கு பாதுகாப்பு இருக்கு. ஹரே கிருஷ்ணா தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்ம வந்து பௌதிக துன்பத்தின் விடுவோம். பகவான் வந்து அந்த அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் மூலமா நம்மளை அறியாமல் இருந்து விடுவிப்பார், நம்ம பௌதிக துன்பத்திலிருந்து விடுவிப்பார். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் அவதாரங்கிறது வந்து நம்ம அப்படி சொல்ல முடியாது. இந்த அவதாரம் முதல்ல வந்து அந்த அவதாரம் ரெண்டாவது அப்படி சொல்ல முடியாது. யுகங்கள் மாறும், அவதாரங்கள் மாறும். பாகவத்தில் என்ன சொல்லியிருக்கா, அவதாரத்துடைய பட்டியல் தான் கொடுத்துருக்கு. இது இதுல முதல் வந்தது. ஆமா ஆமா ஆமா. அதாவது பிரலாத மகாராஜோட பேரன் தான் பலி சக்கரவர்த்தி. ஒரு சமயம் என்ன ஆகுதுன்னா, துர்வாச முனி வந்து ஆகாச மார்க்கமா போகும்போது இந்திரன் வந்து தாப்புல ஐராவதி யானையில வருவார். அப்போ துர்வாச முனிவர் ஒரு பிரசாதம் மாலை வந்து அவர் கொடுப்பார் கார்னட் இந்திரனை கௌரவிக்கிறது. இந்திரன் என்ன பண்ணுவாரு, அதை மதிக்காம அவங்க அலங்காரத்தினால ஐராவதி யானைகிட்ட போடுவார். ஐராவதி யானை அதை பிச்சு பிச்சு பீஸ் பீஸ் ஆகுது. அப்போ துர்வாசம் சபிப்பார், உனக்கு வந்து மரியாதை தெரியாதனால உன்னோட ஐஸ்வர்யங்களை நீ இழந்துருவேன் அப்படின்னு சொல்லி சபிக்கும்போது தான் தேவர்களோட ஐஸ்வர்யங்களை இழந்தப்போ அந்த டைம்ல பலி மகாராஜ் சக்கரவர்த்தியா இருக்கார், அசுரர்களுக்கு தலைவராக இருக்கார். அப்போ அவங்க வந்து பகவான்கிட்ட வந்து வேண்டும் போது பகவான் சொல்றார், பார்க்கடலுக்கு அடையணும், பலியோட வந்து சண்டை போடாதீங்க, அவர்கிட்ட நட்பு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் யுக அவதாரம் பண்றாரு, யுக அவதாரமா வர்றார், லீலா அவதாரமா வர்றார். அதனால பகவானுடைய லீலை வந்து நித்தியமா நடந்துட்டு இருக்கு. இந்த அவதாரம் தான் முதல்ல வந்து, இது ரெண்டாவது வந்தது அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொரு யுகத்திலும் அப்படி பார்த்தா பகவான் அவதரிக்கிறாரு இல்லையா. அப்ப இந்த அவதாரம் வந்து அவதாரம் முதல்ல வந்து அது முதல்ல சொல்ல முடியாது. ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காங்க, ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்க, இந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்றாரு அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுதான் முதல்ல வந்து இதுதான். ஆமா, சைத்தன்ய மகாப்பிரபு கலியுகத்துல வந்து பக்த ரூபத்துல வராரு, கிருஷ்ணர் துவாபரகம் தோறும் அவதரிக்கிறாரு. அப்ப எந்த கிருஷ்ண அவதாரம் முன்னாடி வந்ததுன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு காலங்காலமா லீலைகள் நடந்துட்டே இருக்கு. இப்பவும் கிருஷ்ணர் தான் இடத்துல லீலை பண்ணிட்டு இருப்பார், இப்பவும் பலிமாராஜோட லீலை பண்ணிட்டு இருப்பார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கி.